வணக்கம் நேர்லே, இது தென்றல் வந்து உங்களை தீண்டும் நேரம். வாரம் தோறும் ஞாயிறுகளில் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் வானொலியான தமிழ் தென்றல் இப்போது உங்களை தீண்டுகிறது. எல்லோரும் வணங்கும் இறைவனை வேண்டி இந்த நாள் உங்கள் பொன்னான நாளாக மாறட்டும் என்று வாழ்த்தி நிகழ்ச்சியை தொடங்குவோம்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். தவறு செய்தவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும். செய்த தவறை உணர்ந்து உங்களை திருத்திக் கொள்ளுங்கள், வாழ்க்கையில் மன நிறைவு ஏற்படும். தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கை இனிக்கும். உங்கள் மீது மற்றவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை அதிகரிக்க செய்யுங்கள், வாழ்க்கையில் வெற்றிகள் குவியும். நீங்கள் மிகவும் விசேஷமானவர்கள் என்பதை உணருங்கள், உங்கள் திறமைகள் பல மடங்கு உயரும். பல அறிஞர்களுடன் நீங்கள் உறவாடினால் நீங்களும் அறிஞர்கள் ஆவீர்கள். ஆனால் பல செல்வந்தர்களுடன் நீங்கள் உறவாடினால் நீங்கள் செல்வந்தர்களாக முடியாது. எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையும் யாரொருவர் தன் நிதானத்தையும் கண்ணியத்தையும் நழுவ விடாமல் பார்த்துக் கொள்கிறாரோ அவரே வாழ்க்கையில் நல்லவராக விளங்குவார். தன்னையும் பிறரையும் சரியாக உணரும் திறன் படைத்தவன் தான் வாழ்க்கையில் மிகவும் எளிதாக முன்னேறுவான். நன்றி, வணக்கம்.
மயிலக்காலம் அறுதக்காலே மணி கயிற்றுல சோடி சீர் வெளுத்த காள சிறவத்த காள எடவலமா சோடி சீர்
நியூசிலாந்து தமிழ் பூங்கா பாடசாலையினரின் வருடாந்த கலை நிகழ்ச்சி டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி மாலை 6 மணிக்கு அரும்புகள் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. நடைபெறும் இடம் மவுண்ட் ஆல்பர்ட் வார் மெமோரியல் ஹால். மாலை 6 மணிக்கு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அரும்புகள் அனுமதி இலவசம்.
இலக்கிய சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கமேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் ஒரு தவிர்க்க முடியாத வேதனையான உண்மையை கூறும் ஒரு கட்டுரையை பாருங்கள். புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய சந்ததிகள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை இது எடுத்து காட்டுகின்றது. படித்ததை பகிர்ந்தேன். புலம்பெயர்ந்து வாழும் எங்கள் மரணத்துக்கு பின்பு முற்றாக இலங்கை தொடர்புகள் அழிந்துவிடும். ஏனென்றால் நாங்கள் திருமணம் செய்ய பெண் எடுப்பதும் மாப்பிளை எடுப்பதும் எங்களுடன் முடிவடையும். ஊருக்கு பணம் அனுப்புவதும் எங்களுடன் முடிவடையும். இலங்கைக்கு விடுமுறையில் செல்வதும் எங்களுடன் முடிவடையும். அப்பாப்பா, அம்மப்பா, அம்மம்மா, அப்பம்மா, மாமா, மாமி என்று நேரில் போய் பார்ப்பதும் கோவில் திருவிழாக்களுக்கு போவதும் எங்களுடன் முடிவடையும். எங்கள் ஆயுளுக்கு பின் எங்கள் பிள்ளைகள் ஏன் அங்கு போவார்கள்? அடுத்த சந்ததி இங்கே வாழ்க்கை துணையை தேடிக்கொள்ளும். அங்கு பணம் அனுப்ப அவர்களுக்கு யாரும் இல்லை, போன் கதைக்க யாரும் இல்லை. அவர்கள் அங்கு விடுமுறைக்கு போகும்போது ஏதாவது ஹோட்டலில் தங்கி நிலாவரை கணத்தையும் கீரிமலையையும் சிகிரியா எல்லாத்தையும் ரசித்துவிட்டு ஒரு வேறு நாட்டு பக்காரர் மாறி மட்டும் அனுபவித்து வருவார்கள். அதோடு நிறைய காசும் கொடுத்து விமான பயணம் செய்து வருவார்கள். அவர்களுக்கு வரும் துணைவர்கள் அல்லது துணைவியர் விரும்புவார்களா அங்கு போவதை? என்ன கொடுமை! எங்களுடன் எங்கள் பிறந்த நாடு மறக்கப்படுகின்றது. இப்போது நாங்கள் மலேசிய சிங்கப்பூர் வாழ் தமிழரை எப்படி பார்க்கிறோமோ அதை போல் எங்கள் பேரப்பிள்ளைகள் இனி யாழ்ப்பாணத்தையும் ஒரு தமிழ் இளம் வாழும் இடமா என்று உலகப்படத்தில் காட்டுவார்கள். இது தவிர்க்க முடியாத உண்மை, ஆனால் ஒரு வேதனையை தரும் உண்மை அல்லவா? மிகவும் கருத்து நிறைந்த அந்த கட்டுரையை பார்த்தீர்கள். இதுதான் நடக்கப் போகின்றது. அதை பற்றி நாம் எதுவும் செய்ய முடியுமோ என்றது கேள்விக்குறி. அடுத்ததாக பாரதியார் பாட்டொன்று, பொருளார்க்கு இல்லை உலகு என்ற நம் புலவர் தம்மொழி பொய்மொழி அன்று காண், பொருளிலார்க்கு இனமில்லை துணை இல்லை பொழுதெல்லாம் இடர் வெள்ளம் வந்தற்றுமாள். பொருளார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை என்று திருவள்ளுவர் கூறினார். அதன் போல இந்த உலகத்திலே காசேதான் கடவுளப்பா என்று சொல்வார்கள். அதைத்தான் இந்த கவிதை பாரதியார் சொல்லி பாடியிருக்கின்றார். அவர் சொன்னது பொய்மொழி அல்ல. பொருள் இல்லாதவர்களுக்கு இனமில்லை துணை இல்லை என்று கவிதை கூறுகின்றது. வணக்கம் நேயர்களே.
தொட தொட மலர்ந்ததென்ன பூவே, தொட்டவரை மறந்ததென்ன? தொட தொட மலர்ந்ததென்ன பூவே, தொட்டவரை மறந்ததென்ன? பார்வைகள் புதிதா, பரிசங்கள் புதிதா, மழை வர பூமி மறுப்பதென்ன? பார்வைகள் புதிதா, பரிசங்கள் புதிதா, மழை வர பூமி மறுப்பதென்ன? தொட தொட மலர்ந்ததென்ன பூவே, தொட்டவனை மறந்ததென்ன? Thank you.
நியூசிலாந்து தமிழ் பூங்கா பாடசாலையினரின் வருடாந்த கலை நிகழ்ச்சி டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி மாலை 6 மணிக்கு அரும்புகள் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. நடைபெறும் இடம் மவுண்ட் அல்பர்ட் வார் மெமோரியல் ஹால். மாலை 6 மணிக்கு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அனுமதி இலவசம்.
நான் இன்றைக்கு பேச போகிற இந்த செய்தி வந்து எல்லாருக்கும் அப்படியே பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. எக்ஸப்ஷனல் அப்படிம்பாங்க பாருங்க, அது மாதிரி சிலருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் பொருந்தும். இப்போ பொதுவாக எல்லாருமே உழைக்கணும், கஷ்டப்படணும், பயனுள்ளவனா வாழணும், பயனுள்ள காரியங்களை தான் செய்யணும் அப்படின்னு தான் பொதுவாக நாம நினைப்போம். அதே கொள்கையும் கோட்பாடும் தான் என்னுடைய வாழ்க்கை முறையும். ஆனா அண்மை காலமா வேறு சில விஷயங்களை படிக்கும் போது சிந்திக்கும் போது இதுக்கு இன்னொரு பகுதி இருக்கு, இதுக்கு நேர் எதிரான ஒரு உலகம் இருக்கு, அதுலயும் சில நியாயம் இருக்கு அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள தோன்றுகிறது. அதை நான் முன்வைக்கிறேன், அவ்வளவுதான். இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது. இப்ப அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா, பயனுள்ளவர்களை மட்டுமே செய்தல் அப்படிங்கிற ஒரு பிடிவாதமான குணம் நம்ம கிட்ட பொதுவா இருக்கு. இதுல என்ன பயன் எடுத்த உடனே கேட்போம், இதுல என்ன பயன் அப்படின்னு. இந்த பயனை தாண்டியும் பயனற்றவைகளை ஏற்றுக்கொள்ளுதல் என்று ஒரு பகுதி இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, இது இன்னும் கொஞ்சம் உயர்வான ஒரு கோணத்துல சொல்றேன். அப்படி சொன்னா உங்களுக்கு ஒரு தாழ்வா கூட தெரியல, ஆனாலும் கொஞ்சம் உயர்வான கோணத்துல சொல்றேன். தியானம்ங்கிறது என்ன? தியானம் செய்யறேன், நான் தியானம் செய்யறேன் அப்படிங்கிறாங்க. தயவு செய்து ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், தியானம்ங்கிறது செய்யறதே இல்லை. எதையுமே செய்யற மாதிரி தியானத்தை நம்மால செய்ய முடியாது. நிறைய இந்த குருமார்கள் என்ன பண்ணிருக்காங்க, தியானம் செய்யறது தியானம் செய்யறது தியானம் செய்யறது ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து, அது ஏதோ செய்தல், ஒரு தொழில், அது டூயிங் சம்திங்கிற மாதிரி இன்னைக்கு தியானம்ங்கிறது அர்த்தம் ஆயிடுச்சு. உண்மையாகவே தியானம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? எதையுமே செய்யாம இருக்கிறது, எதையுமே செய்யாம இருக்கிறது. மனசுல ஒரு எண்ணம் கூட வருது பாருங்க, அந்த எண்ணம் கூட வராதபடி அப்படியே விட்டுறது. இப்ப எதையுமே செய்யாத நிலைதான் தியானம். இப்ப அந்த நிலையை யாராவது ஒருத்தர் தியானத்துல இருக்கிறேன் அப்படின்னா மற்றவங்க எல்லாம் கோவம் வரும். அவனவனுக்கு இங்க உயிர் போற வேலை இருக்கு, எவ்வளவோ எக்கச்சக்கமான வேலை இருக்கு, இவர் பெருசா தியானம் செய்யறாரா, தியானம் கோவம் வரும். நான் கூட முதல்ல அப்படித்தான் நினைச்சேன், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், 24 மணி நேரம் வேலை செய்யணும். அது ஒர்க்காஹாலிக் அப்படிங்கிறா. எப்படி ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்களோ அது மாதிரி சில பேர் வேலைக்கு அடிக்ட் ஆயிட்டாங்களா, அதான் அடிமை ஆயிட்டாங்களா. அப்ப அவங்க என்னன்னு கேட்டா 24 மணி நேரம் வேலை செய்யணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. நான் இதான் சொல்லிட்டேன், முதல்லயே இது எக்ஸப்ஷன் சொன்ன, எல்லாருக்கும் இது பொருந்தும்னு சொல்லல. தொடர்ந்து அப்படி வேலை செய்து உபாதைகளுக்கு உள்ளானவர்களுக்கு மட்டும் இப்போது நான் சொல்லுகிற பகுதி. வேலையே செய்யாதவங்க இதை மேற்கொள்ள எடுத்துக்கூடாது. ரொம்ப தொடர்ந்து வேலை செஞ்சு அல்சரு, ஹார்ட் அட்டாக்கு, பலவிதமான நோய்களுக்கு உள்ளாகி 24 மணி நேரமும் வேலை 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 வேலைன்னு வேலை பார்த்துட்டு குடும்பத்துல எரிச்சல் பட்டு கோவப்பட்டு எல்லாத்தையும் சண்டையை போட்டு சொல், அவங்களுக்கு மட்டும்தான் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் எக்ஸப்ஷனல். என்ன, நீங்க இவ்வளவு வேலை செஞ்சவங்க இன்னும் நீ கத்துக்கணும். என்ன, வேலையே செய்யாம இருக்கவும் கத்துக்கணும், எதுவுமே செய்யாம இருக்கவும் கத்துக்கணும். எப்படி சார்னா, எதுவுமே செய்யாம இருக்கிறத செஞ்சாதான் அப்புறம் ஏதாவது செய்ய முடியும். எதுவுமே செய்யாம இருக்கிறத செஞ்சாதான் அப்புறம் ஏதாவது செய்ய முடியும். சார், காலையில இருந்து ஒருத்தர் படாத பாடுபட்டு சுத்திக்கிட்டு தெருவில் அலைஞ்சு படாத பாடுபட்டு உழைக்கிறார், ராத்திரி அவர் என்ன பண்றார், படுத்தது தெரியும், அப்புறம் எந்திரிச்சதுதான் தெரியும். தூக்கம்ங்கிறது என்ன, அவர் ஒண்ணுமே செய்யாம இருந்தது தூக்கம். அந்த தூங்கினாதானே மறுநாள் வேலை பார்க்க முடியும். அப்ப மறுநாள் களைப்பில்லாம அவர் வேலை பார்க்கணும்னா, இவ்வளவு செய்யணும்னா ஒண்ணு செய்யாமையும் கொஞ்ச நேரம் கிடக்கணும். எப்படி தூக்கம் உடலுக்கு அவசியமோ, இந்த வார்த்தையை கவனிங்க, தூக்கம் எப்படி உடலுக்கு அவசியமோ அப்படி மனதுக்கு தியானம் அவசியம். மனசுல தியானம் பண்றேன்னா அது பண்றது இல்ல, ஒன்னும் பண்ணாம இருக்குது. மனசுல திரும்ப திரும்ப எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குல்ல, அப்படி வராதபடி பாத்துக்கிறது, வராதபடி பாத்துக்கிறதா கூட அது வேலையாயிடும், வராது அவ்வளவுதான். இது முடியுமான்னா அது முடியும். இப்போ செய்யாமல் இருத்தல் மூலமாக செய்தல நான் சிறப்பிக்கிறேன் அப்படின்னா அது பயனற்றதா போயிடாதா அப்படின்னு பல பேர் என்ன சண்டைக்கு வருவாங்க. நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்க வீடு வாங்குறீங்க, வீடு என்பது சுவர்களா காலி இடமா? நீங்க வீடு வாங்குறீங்கல்ல, வீடு என்பது சுவர்களா காலி இடமா? சுவரத்தான் வாங்குறீங்க, ஆனா சுவருக்குள்ள இருக்கிற காலி இடம் தான் வீடு. இந்த சுவருக்கு விலை உண்டு, இந்த சுவருக்கு நீங்க செய்யறதுக்கு ஏதோ பண்ணிருக்கீங்க, காலி இடத்தை உண்டு பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? பிளாட் கட்டிக்கிட்டே போறாங்க, மேல 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 10 மாடி 15 மாடி கட்டிக்கிட்டே போறாங்க. காலி இடத்தை யாராவது உண்டு பண்ணாங்களா? அது யாரும் ஒண்ணுமே உண்டு பண்ணவே இல்லை, அது காலியா இருக்கிறதால தான் அந்த இடத்த விலை கொடுத்தே வாங்கலாம். நீங்க சுவர் தான் கட்டிட்டீங்க, ஆனா சுவர் அவன் வாங்கல, சுவருக்கு கம்மியான விலை, சிமெண்ட் செங்கல் எல்லாத்துக்கும் போட்டாலும் சும்மா கம்மியான விலை தான். உள்ளுக்குள்ள யூட்டிலிட்டி பர்பஸ், பயன்படுத்துவதற்கான இடம் எதுனா, பயன்படுத்தாத இடமே பயன்படுத்துகிற இடம். எப்படி பயன்படுத்தாத இடமே பயன்படுத்துகிற இடம். வீடு என்பது சுவர்களாலும் பொருள்களாலும் வாங்கக்கூடியவை இவற்றாலும் ஆனது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வெற்றிடத்தால் ஆனது. வெற்றிடத்தை யாரும் யாருக்கு விற்க முடியாது, வெற்றிடத்தை யாரும் வாங்க முடியாது. இப்ப நம்ம வந்து பிளாட் சிஸ்டத்துல கொண்டாந்துருக்கோம், அதையும் லீகலா கொண்டாந்துருக்கிறோம். ஆனா வெறுமையை எப்படி விற்க முடியும், வெறுமையை எப்படி வாங்க முடியும்? இப்ப இங்க இருந்து அடுத்த விஷயத்துக்கு போவோம். சில வீட்டுல பாருங்க, குழந்தைங்க விளையாடுனா பெத்தவங்களுக்கு பத்திட்டு வரும், விளையாடாத போய் பாடம் படி, விளையாடாத ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணு. என்ன யூஸ்ஃபுல்லா பண்ணு? இந்த குழந்தைங்க கொஞ்ச நேரமாவது விளையாடணும், யூஸ்ஃபுல்லா இல்லாத ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணணும். குழந்தைங்களுக்கு நம்ம அனுமதிக்கணும், எப்ப பார்த்தாலும் யூஸ்ஃபுல்லா ஏதாவது பண்ணு, யூஸ்ஃபுல்லா ஏதாவது பண்ணு அப்படின்னா, இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எப்ப பார்த்தாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னே ஒரு ஆள் ட்ரெயின் ஆயிட்டான்னு வச்சுங்க, எல்லா சமயத்திலையும் ரொம்ப பயனுள்ள மனுஷனாவே இருக்கணும், அவனை சமூகம் புழிஞ்சு எரிஞ்சிடும். கொஞ்சம் ஒரு அலுவலகத்துல வேலை பாக்குறவர்னு ஒரு ஆள் ஆப்பிட்டுமே எல்லோ வேலையும் அவன் தலைமையில் தான் வைப்பான். நீங்கள் உபயோகப்படுகிற மனிதராக இருந்துவிட்டால் உங்களை உபயோகப்படுத்திக் கொண்டே உலகம் இருக்கும். சில சமயங்களில் உபயோகப்படாத மனிதராகவும் இருப்பதற்கு பழகுங்கள். நான் முதலே சொல்லிட்டேன், இது வந்து நான் எக்ஸப்ஷனல் விஷயம் பேசிட்டு இருக்கிறேன், இது எல்லாருக்கும் பொருந்தாது. வாழ்க்கை முழுக்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, ரொம்ப வேலை செஞ்சவங்க, ரொம்ப எல்லாம் செஞ்சவங்களுக்கு கொஞ்ச நேரம் எதுவும் செய்யாதீங்க. எதுவும் செய்யாம இருக்கிறதுக்கு உங்களை பழகிக்கிட்டாதான் சார் உங்களை சந்தோஷமா வச்சுக்க முடியும். சில பெண்கள் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வீட்டுல மங்கு 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 மங்குன்னு வேலை செய்வாங்க. நான் இவ்வளவு வேலை செஞ்சேனே, என்ன குழந்தைங்க பாராட்டலையே, ஹஸ்பண்ட் பாராட்டலையே, வீட நீட்டா வச்சிருக்கேன், யாருக்காவது தெரியுதா? அதனால செய்யாதீங்க. நீங்க வேலை செய்யாம இருந்தீங்கன்னா தான் நீங்க இவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்கீங்கிற விஷயமே புரிய வரும். நீங்க 24 மணி வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க செஞ்சீங்கிறதே தெரியாது. இப்ப பாருங்க, பயனுள்ளவராக மட்டுமே இருப்பது முக்கியமல்ல, சில நேரங்களில் பயனற்ற அந்த தன்மையிலும் இருப்பதற்கு தன்னை பழக்கிக் கொள்ள வேண்டும். இது கொஞ்சம் கஷ்டமான தேதி, ஆனா இது எல்லாருக்கும் பொருந்தாது. ஏற்கனவே உழைத்து களைத்தவர்களுக்கு மட்டும் இப்போது நான் சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம், நீங்கள் பயன்படுகிற மனிதராக இருந்தால் உலகம் உங்களை அதிகமாக பயன்படுத்தி நோக வைக்கும். எனவே சில சமயத்தில் பயனற்றவராக இருப்பதும் தவறில்லை. இப்படி பிரிக்கிறேன் பாருங்க, ஒரு விஞ்ஞானி, ஒரு மருத்துவர், ஒரு பொறியாளர், இவங்க எல்லாம் சமூகத்துக்கு பயன்படுறவங்க. இவங்க சமூகத்துக்கு தேவையா இல்லையா? கண்டிப்பா தேவை. இப்ப நான் இன்னும் சில ஆளை சொல்றேன், ஓவியம் வரைகிறவர், கவிஞர், நாடோடி, துறவிகள், இவங்களால என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே பிரயோஜனம் இல்ல. கவிதை ஒருத்தர் என்ன பெரிய நன்மை இருக்கு? ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. நாடோடி தத்திரவா ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு, என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி ஒரு துறவி ஒரு பாட்டு பேசாம போயிட்டே இருக்காரு, ஒரு வேலையும் செய்யாம போயிட்டே இருக்கிறார். மறந்துடாதீங்க, விஞ்ஞானியும் மருத்துவரும் பொறியாளரும் சமூகத்துக்கு எப்படி தேவையோ அப்படி கவிஞரும் நாடோடியும் துறவியும் கூட சமூகத்துக்கு தேவை. எப்போதும் பயனுள்ள விஷயங்களை பற்றி மட்டுமே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது, பயனற்ற விஷயங்களும் சேர்ந்துதான் உலகம் இருக்கிறது. இதை யார் சொல்றா தெரியுமா? லாவோட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய சிந்தனையாளர், அவருடைய ஒரு சிந்தனை போக்களை ஒரு இடத்துல சொல்லுகிறார். இப்ப நாம நிக்கிறோம், நிக்கிற இடத்துல காலை சுத்தி பயன்படுத்துற இடத்த அப்படியே துண்டா வெட்டிட்டா, ஒரு வளைகுடா மாதிரி வெட்டிட்டா, பாக்கி இடம்லாம் என்ன வருது? நாம பயன்படுத்தாத இடம் தான் அதிகமா இருக்கு, பயன்படுத்துற இடங்கிறது கம்மியா இருக்கு. எனவே பயன்படுத்துகிற இடத்தை மட்டுமே நம்ம குறிச்சுக்கிட்டு வாழணும்னா சின்ன இடத்துல சிறப்பட வேண்டியதுதான். நிறைய பயன்படுத்தாத இடம் இருக்கிறது தான் பெருமை. உலகத்தை பாருங்க, இத்தினோண்டு உலகம் எவ்வளவு காலியா இருக்கு, ஆகாயம் எத்தனை நட்சத்திரம், எதுக்கு இவ்வளவு காலியா இருக்கு? அப்ப இயற்கையா என்ன சொல்றது பாருங்க, பயன்படுகிற இடம் பூமி, அது பயன்படுகிற இடமாக இருப்பதற்கு பயன்படாத இவ்வளவு பெரிய இடத்தை பிரபஞ்சம் வைத்திருக்கிறது. பயனுள்ள மனிதராக மட்டும் இருந்தால் போதாது, பயனற்றதாகவும் இருப்பதற்கு கொஞ்சம் பழகிக்கொள்ள வேண்டும். நாம் வேலை செய்து கொண்டே இருந்தால் மட்டும் போதாது, எந்த வேலையும் செய்யாத தியானமாக இருத்தல், நான் தியானம் செய்தல்னு சொல்லல, தியானமாக இருக்கவும் பழகிக்கொள்ள வேண்டும். இது வாழ்க்கையின் மிக உன்னத நிலைக்கு நமக்கு நிச்சயம் உதவக்கூடிய ஒரு
எலும்பினாலடாப்பா அங்கின ஒரு சொட்டு தண்ணியில வாய கொப்பளிச்சு போட்டு ஒரு கோப்பியும் குடிச்சிட்டு இந்த பொலிட்டிக்ஸ் பாப்பம் என்று வலிக்கிறது. பொலிட்டிக்ஸ் தெரியும் தானே, ஒரு உலகத்துல நடக்கிற இந்த அரசியல் விஷயங்களை எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு கொள்றதுதான். எங்கேயாவது போனால் நமக்கு தெரிஞ்ச மாதிரி அவிட்டு விடலாம் இல்லை, அதுக்காக இப்படி பொலிட்டிக்ஸ் விஷயங்களை கதைக்கிறது. இப்ப ஒரு மைத்திரி அங்க லண்டனுக்கு போயிருக்கிறாராம், அதுல ஆர்ப்பாட்டங்கள் நடக்குதான். அங்க ஆர்ப்பாட்டம் செய்ய வேணாமென்று அங்க இலங்கையிலிருந்து கெஞ்சி கூத்தாடி கேட்கிறாராம் இவர் சுமந்திரன். இப்படியான விஷயங்களெல்லாம் சொல்லி வச்சிருந்தால் யாரும் கதைக்கக்குள்ள நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்சதை அள்ளி விடலாம் இல்லை, அதுக்காக இப்படி சேர்த்து வச்சுக்கொள் சேர்த்து வச்சுக்கொள்றது விஷயங்கள். இருந்தாலும் பார், சனம் கூடி இருக்கிற இடத்துல, சனம் என்று சொல்றது எங்கட ஃப்ரெண்ட்ஸ், கூடி இருக்கிற இடத்துல யாராவது ஒரு ஆள் வடிவா விஷயங்களை சொல்லி கொண்டு போவார். அந்த விஷயங்களை என்ன செய்றால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக கிண்டி எடுப்பானும். அப்படி கிண்டி எடுக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு சொன்னாய்? இந்த தூண்டல்ல சின்ன இறைய குத்தி போட்டு பெரிய மீனை பிடிக்கிறமில்லோ, அது மாதிரி ஏதாவது சின்ன கேள்வியோட தூக்கி போடணும். அப்படி போட்டு சில கேள்விகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதை விட ஒரு ஈஸியான வே ஒன்று இருக்குது தெரியுமே, என்னென்றால் அந்த கதைக்கிற கதைக்கு எதிர்கதையா எதையாவது கதைக்கிறது. கதைச்சால் பார், நமக்கு முன்னுக்கு ரெண்டு கதைக்கிறவர், இது ஒரு சைக்காலஜிக்கல் மெதட், நமக்கு முன்னுக்கு ரெண்டு கதைக்கிறவர் எல்லா விஷயத்தையும் தூக்கி போடுவார். இப்படி அந்த பொலிட்டிக்ஸ்களை பற்றி கதைக்கிறதுல ஒரு அலாதி பிரியம் எனக்கு. எனக்கு தெரியும் இறையில மீன் வந்து சிக்கும் என்று சொல்லித்தான் சில விஷயங்களையும் தூக்கி போடுறவங்கள், அதை விட சில விஷயங்களையும் எதிர்த்து கதைச்சால் எல்லாத்தையும் கவிட்டு கொட்டிடுவாங்கன்னு சொல்லித்தான் சிலர் கதைக்கிறவங்கள். இப்படி இந்த அரசியல் என்று சொல்றது இந்த பெரிய நாட்டு அரசியல்கள் மட்டுமில்லை, நம்ம சனத்துக்குள்ளேயும் சில அரசியல்கள் வேலைப்பாடுகள் இருக்கு. என்ன செய்யறது, இங்க கதைக்கிறத அந்த பக்கம் போய் சொல்றது, அவன் என்ன சொல்றான்னு கேட்டு அதை போய் இன்னொருவன்கிட்ட சொல்றது. இப்படி ஒரு நாலு பேருக்குள்ளால திரும்ப அந்த விஷயம் எங்க வரும், கதைச்சவன்கிட்ட திரும்ப வரும். வந்தால் அதுல கொஞ்சம் தலை வச்சு கை வச்சு கால் வச்சு மூக்கு வச்சு ஒரு பெரிய மொத்த உருவமாக வந்து சேரும். அப்படி வந்து சேரக்குள்ள என்ன நடக்கும் என்று யோசிக்கிறாய். யார் சொன்ன, யார் சொன்ன, யார் சொன்னு ஒவ்வொன்றையும் தூண்டி துறவி துளவி விசாரிச்சு கடைசியாக வந்து நிற்பார் ஒரு ஆள்கிட்ட. அவர்கிட்ட என்னடா அப்பான்னு கேட்டால், ஐயோ நான் அப்படி சொல்லலேண்டு தலையில் அடித்த மாதிரி சொல்லி போட்டுருவாங்க. உண்மைதான், சில விஷயங்கள் இப்படித்தான் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கொள்ளக்குள்ள இப்போ நான் சொல்கிற விஷயத்தை இன்னொரு ஆள் போய் அடுத்த ஆட்டோ கொஞ்சம் கூட எதுவும் வச்சு சொல்கிறது. இப்படியே ஒவ்வொரு ஆளும் சொல்லி சொல்லி போய் என்ன நடக்குமெண்டாய், கடைசியார் வெட்டி பெரிய பூதமாக வந்து நிற்கும். ஆனால் அங்கே பார்த்தால் அது ஒரு பேன், ஒரு பேன் அளவில் சின்ன சைஸ் ஒரு பேயாக வந்து நிற்கும். இப்படியான விஷயங்களை கதைக்கிறத நாங்கள் குறைக்கணும். என்ன நடக்குதுன்றால், ஒரு விஷயத்தில் நான் மாட்டுப்பட்டு போனேன், சும்மா முஸ்பாத்தியா தான் சொன்னது, அது கொம்பும் வச்சு வாலும் வச்சு ஒரு பெரிய மிருகமாலு வந்து நின்றது, எனக்கு அடிவிழாத குறை. கடைசியா சொன்னாடா, நான் அப்படி சொல்லவே இல்லையேடா அப்பா, என்ன சொல்லியிருப்பேன்ட்டு சொல்லி எனக்கே சொன்னது மறந்து போச்சு. கடைசியில் பார்த்தால் சொன்னது சின்ன விஷயம், எனக்கு முன்னுக்கு வந்து நின்றது பெரிய விஷயம். ஆகவே நாங்கள் கொஞ்சம் இந்த பொலிட்டிக்ஸ் என்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குடும்ப பொலிட்டிக்ஸ், நண்பர்களுக்குள்ள பொலிட்டிக்ஸ், அதை விட இங்கே எங்களுக்குள்ள சேர்ந்து இருக்கிற ஒரு சின்ன குரூப்புகள் வச்சிருப்போம் இல்லையே, அதுக்குள்ள பொலிட்டிக்ஸ், இப்படி எல்லாத்துக்குள்ளேயும் பொலிட்டிக்ஸ் பொலிட்டிக்ஸ் என்று வந்து கடைசியாக எல்லாம் உடஞ்சி கொட்டுப்பட்டு போகிற அளவில் நிற்கிறோம். பொலிட்டிக்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் நல்ல பொலிட்டிக்ஸாக, வெளிப்படையான ஒரு பொலிட்டிக்ஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமென்று தான் என்ற எண்ணம். ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் பொலிட்டிக்ஸை கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லி செய்து பாருங்க. சரிடாப்பா, எனக்கு வேற வேலை ஒன்று கிடக்கு, அவசரமாக போக வேண்டி கிடக்கு, பிறகு வாரம்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்